உலகில் மனித இனங்களில் மூத்தது நம் தமிழினம். தமிழினம் தேர்ந்து தெளிந்து அனுபவித்தவைகளில் சித்த மருத்துவம் ஒன்று. சித்தர்கள் கண்ட மருத்துவம் சித்த மருத்துவம். இதனை சித்தம் பிளஸ் மருத்துவம் என்றும் அறியலாம். சித்தத்தின் செயல் நிச்சயிப்பது ஆகும். அசுத்த உடலை சுத்த உடலாக ஆக்கவும், அழியும் உடலை அழியாத உடலாக மாற்றவும் முடிந்த முடிவாக நிச்சயிக்கப்பெற்ற மருத்துவமே சித்த மருத்துவம். உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது சித்த மருத்துவம். உடலில் உயிர் நலிவுற்று சோர்வுறும் பொழுது அதற்கு வேகம் கொடுத்து உயிர் விட்டுவதும் சித்த மருத்துவம். சித்த மருத்துவம் கண்ட சித்தர்கள் எல்லாவற்றிற்கும் ஆதாரமான தனித்தலைமை பெரும்பதி ஆண்டவரையும் கண்டு தெளிந்து அனுபவித்த காரணத்தினால் அமைதியாக அடக்கமாக வாழ்ந்து வழிகாட்டி கொண்டு இருக்கின்றார்கள் சித்தர்கள் பற்றி. ஒப்பற்ற பெரிய தயவுடைய பேரறிவாளரான ஆண்டவர் ஒருவர் அண்ட சராசரங்கள் அனைத்திலும் தான் விளங்க விளங்கிக் கொண்டிருக்கின்றார். இதனை அறியும் அறிவுடன் படைக்கப்பட்டவனே மனிதன். அறிவு விளங்க ஏதுவாக படைக்கப்பட்டதே மனித தேகம். தேகம் இருக்கும் வரையில்தான் உயிர் இருக்கும். உயிர் இருக்கும் வரையில்தான் அறிவு விளக்கமும் பெற வாய்ப்புண்டு. அறிவனை அறியத்தக்க அறிவினை அடைய மனிதன் தன் உடலை பொன்னை போல் போற்றி வர வேண்டும். இது எதனால் கூடும்? மனிதனின் வாழ்வில் பெரும்பங்கு வகிக்கும் உணவினால்தான் கூடும். மனித தேகத்திற்கு விளையும் குற்றங்களில் 10 to 9 குற்றம் உணவினாலே நேர்கின்றது. மேலும் மனித தேகத்திற்கு நஷ்டம் செய்யும் உணவு, தூக்கம், உடல் புணர்ச்சி, பயம் என்ற 4 உணவும் ஒன்றாகும். அதனால் உணவில் கவனம் செலுத்தினாலே உடல் நலம், மனநலம், உயிர் பலம் விளங்கும். இன்றைய விரைவு உலகில் மனிதன் தன் சுயநல செயல்பாடுகளினால் தனக்கும் சமுதாயத்திற்கும் இயற்கைக்கும் கேடு விளைவித்துக் கொண்டு இருக்கின்றான். இன்பத்தை அனுபவிப்பதாக கருதி துன்பத்தையே அனுபவித்து வருகின்றான். இப்படிப்பட்ட மனிதனின் பால் கருணை கொண்டு அவன் கஷ்டப்படாது சுகப்பணம் வேட்டி 19th century உணவே மருந்தாகி மனிதனை மாண்புற வாழ்ந்திருக்க வழிமுறைகளை வகுத்து தந்துள்ளார் வள்ளல் பெருமானவர்கள். இதற்காக ஞானசித்தர் வள்ளலார் வகுத்து தந்ததே நித்திய கர்மவிதி என்று அறியப்படும் உரைநடை பகுதி. இனிவரும் நாட்களில் அவற்றை காண்போம். தேகம் மெலிவு, ஈலை சுக்கில கெடுதி நீங்க, பொன்னாங்கண்ணி 1 பங்கு, கரிசலாங்கண்ணி 3/4 பங்கு இவை ஒரு முறை வேக வைத்து தண்ணீரில் வடித்து பின்பு வேக வைக்கும்பொழுது மிளகு பொடி போட்டு சிறிது பசு நெய் விட்டு சீரகத்தை தாளித்து புரட்டி சாப்பிடவும். தேகம் நீடிக்க பொட்டலை கையாந்தகரை உலர்த்தி தூள் செய்து வைத்துக் கொண்டு அதை நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி தலைக்கிட்டு 4 நாளைக்கு 1 முறை வெந்நீரில் குளித்து வர வேண்டும். அல்லது வாரம் 1 முறையாவது குளித்து வர வேண்டும். இதனால் உடல் சூடு தணியும், கண்ணொளி விசேஷிக்கும். தலை முழுதும் நாட்களில் கட்டாயம் பகல் தூக்கம் ஆகாது, உடல் புணர்ச்சியும் ஆகாது, இளநீர் சாப்பிடக்கூடாது. இம்மண் உலகில் மானிடப் பிறவி எடுத்துள்ள நாம் மாண்புற வாழ்ந்திருக்க உடல் நலம் மிகவும் அவசியம். நாம் அன்றாடம் உண்ணும் உணவின் வழியாகவே உடல் நலம் அமைகின்றது. உணவு வகைகளில் விளக்க வேண்டியவற்றை விளக்கியும் சேர்க்க வேண்டியவற்றை சேர்த்தும் உணவினை மாறுபாடு இல்லாது உண்டு வந்தால் மருந்து என எதுவும் வேண்டியது இல்லை. உண்ணும் உணவே மருந்தாகி நோயற்ற வாழ்வில் வாழ வைக்கின்றது. இவ்வுலகில் அனைத்துமே ஆண்டவரின் படைப்பு. மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 5 பூதங்களின் கூட்டாகும். உணவுப் பொருள்களும் அப்படியே. உடல்நலத்திற்கு அடிப்படையானது விந்து என்று அறியப்படும் உயிர் ஆற்றலேயாகும். விந்து அளவாக உற்பத்தியாகி முறையாக பயனானால்தான் உடல்நலம் நீடிக்கும், நோய் வராது, முதுமை தள்ளி போகும், ஆயுள் நீடிக்கும். விந்துவாகிய உயிர் ஆற்றல் வீணாவதற்கு முக்கியமான 2 காரணங்களில் ஒன்று மலச்சிக்கல், மற்றொன்று அதிகப்படியான விந்து உற்பத்தி. மண்ணினில் விளையும் கிழங்கு வகைகளிலே புசிப்பதாலும், மாவுச்சத்து அதிகமுள்ள உணவுப் பொருட்களை உண்பதாலும் அதிக உணவு, அதிக போகம், அதிக உழைப்பு, கண்விழிப்பு, காலபேதம், உஷ்ண ஆபாசம் இவற்றினாலும் மலச்சிக்கல் வருகின்றது. மலச்சிக்கலினால் அதிக சூடும் வாயுவும் உண்டாகி விந்துவை வெளியேற்றுகின்றது, அறிவை விகற்பிக்க செய்கின்றது, மொத்தத்தில் உடல் நலத்தை கெடுக்கின்றது. இது குறித்து ஞானசித்தர் கூறுகையில், மலஜல உபாதிகளை அக்கிரமாதிக்கிரமின்றி நிற்க செய்வித்தல் எவ்விதம் எண்ணில், மித ஆகாரத்தாலும் மித போகத்தாலும் செய்வித்தல், காலபேதத்தாலும் உஷ்ண ஆபாசத்தாலும் தடை நேர்ந்தால் ஔஷதி வகைகளாலும் பௌதீக மூலங்களாலும் சரபேத அஷ்ட பரிச தந்திரத்தாலும் மூலாங்க பிரணவ தியான சங்கற்பத்தாலும் செய்து கொள்க என்கின்றார். அதிகப்படியான விந்து உற்பத்தி ஆவதற்கு காரணம் பிழிந்தால் சாறு வரக்கூடிய நீர்ச்சத்துள்ள காய்கள் பழவகைகள் அதிகமாக உண்பதே ஆகும். நீர்ச்சத்துள்ள அனைத்திலுமே உப்புச்சத்து அதிகம் உள்ளது. விந்து உற்பத்திக்கு காரணம் உப்பே. உப்பு சத்து அதிகமாக விந்து அதிகம் உற்பத்தியாகி காம உணர்வு மிகுதியாகி அதிக போகத்திற்கு தூண்டி அதிகப்படியான விந்துவை வெளியேற்றுகின்றது. இதனாலும் உடல் நலம் கெடுகின்றது. அதனால் நீர்ச்சத்துள்ள காய் பழ வகைகளை தவிர்க்க வேண்டும். கல்லூப்பில் நல்ல வெடிக்க வறுத்து உணவில் சிறிதே சேர்க்க வேண்டும். கிழங்கு வகைகளில் கருணைக்கிழங்கு உணவே நலம். பழ வகைகளில் பேயன் வாழைப்பழமும் ரஸ்தாளி வாழைப்பழமும் சிறிது நாட்டு சர்க்கரை சேர்த்து உண்ணலாம். தேக வலிவு சரீரத்திற்கு கெட்டி மிளகு 250 கிராமை, பேயன் வாழைக்கிழங்கு சாறு, கரிசாலை சாறு, பொன்னாங்கண்ணி சாறு, பசு கோமயம், பசும்பால் இவற்றில் தனித்தனியே 3-3 நாட்கள் இரவில் ஊற வைத்தும் காலையில் அவற்றை வடித்தும் பகலில் நிழலில் காய வைத்தும் பின் தேய்த்தும் புடைத்தும் எடுத்து வைத்துக் கொண்டு தினம் 5 மிளகு கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டு வரவும். உடல் சூடு கண்டால் அருகம்புல் வேறு கஷாயத்தில் பசுவெண்ணெய் சேர்த்து சாப்பிடவும். மனிதனின் சிறப்பே அவனது மனம்தான். மனதின் வழியே அவன் எண்ணுகின்றான். எண்ணங்களினால்தான் மனிதனின் வாழ்க்கையே அமைகின்றது. எண்ணம் போல் வாழ்வு என்று முன்னோர்கள் சொல்லியுள்ளார்கள். இந்த எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாகவோ கெட்ட எண்ணங்களாகவோ அமைவதற்கு அவனது பாரம்பரியமும் சூழ்நிலையுமே காரணமாக அமைகின்றது. இதனை உணர்ந்த சித்தர்கள், ஞானிகள் உண்ணும் உணவு விஷயத்தில் கவனம் செலுத்தியுள்ளார்கள். இதில் தலை சிறந்தவர் நம் வள்ளல் பெருமான். மனிதனை உடலாலும் உள்ளத்தாலும் உயிராலும் தன் வாழ்நாளில் தன்னை பலப்படுத்திக் கொள்ள வேண்டி அவர் நித்திய கர்மவிதி எனும் உரைநடை பகுதியில் விடியற்காலை தூங்கி எழுந்ததிலிருந்து நள்ளிரவு படுக்கைக்கு துயிலச் செல்லும் வரையில் மனிதனின் வாழ்க்கை நடைமுறையிலும் உணவு முறையிலும் திட்டம் செய்து தந்துள்ளார்கள். நாம் உண்ணும் உணவு அனைத்துமே எந்த சுவையாக இருப்பினும் ஜீரணமான பின்பு ஆல்கலின் என்று சொல்லப்படும் காரச்சத்தாகவோ அசிடிட்டி என்று சொல்லப்படும் புளிப்பு சத்தாகவோ மாற்றப்படுகின்றது. புளிப்பு சத்து உடலை பருக்க செய்து மலச்சக்கல் முதலான அனைத்து நோய்களுக்கும் காரணமாகின்றது. காரச்சத்து உடல் நலத்திற்கு மிகவும் உதவுவதுடன் மூளையின் ஆற்றலுக்கும் அவசியமாகி காரியப்படுகின்றது. மனம் அமைதியாக இருக்க வேண்டும், அறிவு விளங்க வேண்டும் என்றால் மனிதன் சாத்வீகமான ஆகாரம் உண்ண வேண்டும். சாத்வீக ஆகாரம் என்பது 80% காரச்சத்தும் 20% புளிப்பு சத்தும் கொண்டது. இத்தகைய சாத்வீக ஆகாரத்தினால்தான் மூளையின் திறன் அதிகரித்து சிந்திக்கவும் அறிவு விளங்கவும் பெறுகின்றது. சிந்தனையினால் கிடைக்கப்பெற்ற அறிவு விளக்கத்தால் மனநலம் சிறப்பாகி மனிதன் தன் வாழ்வில் அமைதியை ஆனந்திக்கின்றான். இதற்கு ஆதாரமாய் அமைந்துள்ள உணவு வகைகளில் மிகவும் முக்கியமானவை முருங்கை பிஞ்சு, அவரை பிஞ்சு, கத்திரி பிஞ்சு, பேயன் வாழைக்காய் பிஞ்சு, தூதுவளங்காய் இலசு மற்றும் கரிசாலை, தூதுவளை, புளியாறை, பொன்னாங்கண்ணி முதலிய இளங்கீரை வகைகளும் மிளகு, சீரகம், துவரம் பருப்பு, கருணைக்கிழங்கும் ஆகும். இந்த வகை உணவு வகைகளை உப்பை உபாயமாக கொண்டு உண்ணுபவர்கள் அனுபவத்தில் உடல் உள்ளம் உயிர் நலத்தை அடைந்து அனுபவித்து ஆனந்திப்பார்கள். காரச்சத்தானது உமிழ்நீரை அதிகப்படுத்துகின்றது. உமிழ்நீர் குளுக்கோஸாக அமிர்தமாக அமைகின்றது. ஜீரணத்திற்கும் உதவுகின்றது. அருந்தும் நீரின் தேவையை குறைக்கின்றது. மலச்சிக்கலையும் தவிர்க்கின்றது. குளிர்ந்த நீரில் புளிப்பு சத்தும் வெந்நீரில் காரச்சத்தும் உள்ளதால் வெந்நீரையே அருந்த வேண்டும். மூளைப்பகுதிக்கு புளிப்பு சத்து செல்வதில்லை என்பது குறிப்பிடப்பட வேண்டிய முக்கியமான செய்தியாகும். தேகம் நீடிப்பதற்கு காலையில் சூரிய உதயமானவுடன் தூதுவளை, பொன்னாங்கண்ணி, வில்வம், சீந்தில், பொட்டலை கையாந்தகரை, புளியாறை, வல்லாறை, நன்னாரி, கடுக்காய், மிளகு, அருகம் வேர் இவைகளில் யாதாயினும் ஒன்றை பசும்பாலில் சுத்தி செய்து சூர்ணமாக்கிக் கொண்டு நாட்டு சர்க்கரையில் கலந்தாவது அல்லது பசும்பாலில் அனுபவித்தாவது சிறிது சிறிதாக உண்ண வேண்டும். பேயன் வாழை மிகவும் சிறப்புடையது. அதன் கிழங்கு வளைரை போக்கும். பேயன்பூ சுக்கில பந்தி சுரநீர பந்தி, அதாவது சுரநீரத்தையும் சுக்கிலத்தையும் திடப்படுத்தும், வசீகரம் செய்யும். கண்டு சர்வ விஷத்தையும் போக்கும். பழம் ஜீரணத்தை உண்டாக்கும், மலம் போக்கும். பேயன்காய் உடல் குற்றத்தை போக்கும். இவைகளை விட முக்கியமானது அணுக்கதிர் வீச்சினால் உண்டாகும் அபாயங்களை நம்மை அண்டவிடாது செய்வதும் ஆகும். முடிந்தால் வீடுகளில் தோட்டங்களில் பேயன் வாழையை நாம் பயிர் செய்து சுகம் பெறுவோமாக. சாத்விக உணவே மனநலத்தை கொடுக்கிறது. மனநலம் விளங்கவே அறிவானது எழுகின்ற எண்ணங்களை பற்றி சிந்தித்து தெளிந்து தேர்ந்து மனமே உள்ளமாக காரியப்பட ஆரம்பித்து அமைதியையும் ஆனந்தத்தையும் அனுபவிக்கின்றது. இந்த உள்ளத்தின் உள்ளே ஊற்றா எழும் எண்ணங்களே உணர்வாகின்றது. இந்த உணர்வு நம் ஆதியின் இருப்பு, அதாவது முன் பிறவியின் வாசனை. இவைகளை அனுபவித்து முடிக்க வேண்டியுள்ளது. உள்ளத்தினால் உணரப்படுவதால் இது காரிய சாத்தியமாகின்றது. மனிதன் உடல் நலமும் மனநலமும் பெற்று உள்ளத்தால் உணர்வினை சீரமைத்துக் கொள்ள முடிவதால் தவறுகள் நீக்கப்படுகின்றன, சரியானவை கடைபிடிக்கப்படுகின்றன. இதனால் பிறவி துன்பம் தொலைகின்றது. இந்த சிறப்பு உணவே மருந்தாகும் சித்த மருத்துவத்திற்கு மட்டுமே உரியதாகும். உடல் நலமும் மனநலமும் சிறந்து விளங்கி உயிர் நலம் விளங்க உயிர் காற்று மிகவும் அவசியம். நடப்பு உலகில் நாம் சுவாசிக்கும் காற்றில் 30% குறைவாகவே உயிர்காற்று உள்ளது. நாம் சுவாசிக்கும் காற்றில் மூளைக்கு மட்டும் 70% உயிர்காற்று தேவைப்படுகின்றது. மூளைக்கும் உடலுக்கும் குறைவான உயிர்காற்று கிடைப்பதினால் உடல் நலம் குறைகின்றது, அறிவு திறனும் குறைகின்றது. இந்த உயிர்காற்றே நாம் உண்ணும் உணவில் உள்ள சத்துக்களை இரத்தத்தின் வழியே உடலின் பல பாகங்களுக்கும் கொண்டு செல்ல உதவுகின்றது. இதனால் உடலின் செல்கள் உற்பத்தியாகவும் புதுப்பிக்கப்படவும் பாதுகாக்கப்படுகின்றது. இத்தகைய அருமையும் பெருமையும் உடைய உயிர்காற்று விடியற்காலை 3:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை 100% உள்ளது. அந்த விடியற்காலை காற்றின் சுகத்தினை அனுபவித்தவர்கள் உடல் மனம் உள்ள நலத்துடன் அறிவு நலத்துடனும் விளங்குகின்றார்கள். இந்த உயிர்காற்று உணவில் உண்டா? உண்டு. அந்த ஒரே உணவு பொருள் மிளகு என்றால் ஆச்சரியப்படாதீர்கள். அதனால்தான் ஞானசித்தர் வள்ளலார் பச்சை மிளகாய் சிவப்பு மிளகாயை தவிர்த்து மிளகை பெருமளவில் கரியமுதிற்கு பொரியலுக்கு குழம்பிற்கு ரசத்திற்கு என்று பரிந்துரை செய்துள்ளார்கள். மிளகினை உணவில் அதிகம் சேர்ப்பதால் தூக்கம் குறையும், விடியற்காலை விழிப்பும் வரும். குறைவான தூக்கத்தால் வரும் அசதி, சோர்வு, களைப்பு, பகல் தூக்கம் வரவே வராது. மேலும் நாம் அன்றாடம் உணவினால் ஏற்படும் விஷங்களை அன்றாடம் முடிக்கப்படுவதால் உடல் நலம் கூடும், இரத்தம் சுத்தியாகும். பச்சை மிளகாய் கார மிளகாயை தவிர்ப்போம், மிளகை அதிகம் உணவில் சேர்ப்போம், சுகம் பெறுவோம். தேகம் நீடிப்பதற்கு 10 கிராம் வெடிக்க வறுத்த கல்லுப்பு, 10 கிராம் எண்ணெய் பசை நீங்க வறுக்கப்பட்ட சிவப்பு மிளகாய் மற்றும் புளி, இளவறுப்பாக 40 கிராம் வெந்தயமும் 60 கிராம் சீரகமும் ஓர் இரவு பசும்பால் அல்லது அரிசி களைந்த நீரில் ஊற வைத்து காலையில் வடித்து வெயிலில் காய வைத்து பின் இளவறுப்பாக வறுக்கப்பட்ட 160 கிராம் மிளகு, இவை அனைத்தையும் ஒன்று கூட்டி அரைத்து பொடியாக்கி சாம்பார் ரசம் கறிப்பொடிக்கு பதிலாக உபயோகிக்க உடல் நலம் சிறக்கும். உடல் சூடு தனிய கண்ணொளி விசேஷிக்க கஸ்தூரி மஞ்சள், வேப்பம் பருப்பு, வெள்ளை மிளகு, கடுக்காய்த்தூள், நெல்லிவற்றல் சம அளவில் அரைத்து பசும்பாலில் காய்ச்சி வாரம் இருமுறை வெந்நீரில் குளிக்கவும். இதுபோலவே கசகசா, பாதாம் பருப்பு, கொப்பரை தேங்காய், மிளகு, சீரகம் இவற்றையும் முன் சொன்னபடி உபயோகிக்கலாம். மலச்சிக்கல் நீங்கும், மூலவியாதி வராதிருக்க உதவும். ஞானசித்தர் வள்ளர் பெருமானார் கர்ண வழி நடந்து உடல் நலம் மனநலம் உணர்வு நலம் கண்டோம். இனி உயிர் நலம் காண்போம். உயிரானது அறிவென்றும் ஆன்மா என்றும் அறியப்படுகின்றது. உயிரின் இயற்கை தன்மை என்ன என்று கண்டுகொண்டால்தான் இதன் நலத்தை பேண முடியும். உயிர் நலம் விளங்க ஆயுள் நீண்டு விளங்குவதுடன் மரணமிலா பெருவாழ்வு வாழவும் கூடும். உயிரின் இயற்கை என்ன? உயிரின் இயற்கை இயக்கம் மட்டுமல்ல, அறிவு விளக்கமும் ஆகும். முக்கியமாக பரமான்மா என்று சொல்லப்படும் இயற்கை உண்மை ஆண்டவரின் ஒரு கூறு, சிற்றணு ஆகும். இதன் தன்மையான கருணையே உயிரின் தன்மையும் ஆகும். இந்த கருணை இங்கு இரக்கமாக அறியப்படுகின்றது. இந்த இயற்கை தன்மையான இரக்கம் நம்முள் இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாதபடி நாம் உண்ணும் உணவு வகையிலே நம்மை அஞ்ஞானத்தில் அறியாமையில் வைத்துள்ளது. இதனாலேதான் மனித பிறவிக்கு துன்பங்கள் தொடர்கதையாகி வருகின்றது. இந்த நிலையை மாற்ற வரிவிக்க உற்றவரே வள்ளல் பெருமானார். இவர் ஆண்டவரின் தலைப்பிள்ளை. ஞானசித்தரான அவர் மனிதர்கள் மீது கருணை கொண்டு நித்திய கர்ம விதியில் அதற்கான உணவு முறையினை வழங்கியுள்ளார்கள். அவைகள் கருசாலையும் தூதுவளையும் ஆகும். இவை குறித்து வள்ளலார் கூறுவதை இனி காண்போம். கருசாலையை தினந்தோறும் பச்சையாகவாவது சமையல் செய்தல் முதலிய வகையிலாவது சாப்பிட்டு வர வேண்டும். பிரதம உள்ளுடம்பாகிய உடம்பினை நீடிக்க பண்ணும். இந்த மூலிகையை அலட்சியம் செய்யாது. ஆச்சாரியம் திருவடியின் கண்ணே இலட்சியம் வைத்து எவ்வித தந்திரத்தாலாவது தினம் தினம் உட்கொண்டால் தேகக்கெடுதியாகிய அசுத்தம் நீங்கி தேகம் வலுவுள்ளதாகி நெடுநாளைக்கு இருக்கும், முக்தி அடைவதற்கு சகாயமாகவும் இருக்கும். மகான்கள் இடத்து அனந்தகாலம் காத்தாலும் இந்த மூலிகையின் பிரயோஜனத்தையும் உண்மையையும் அனுபவத்தையும் வெளியிடார்கள். பரம கருணாநிதியாகிய நம் தலைவனார் கிடைத்தது அசற்றை இன்று உட்கொள்ள வேண்டும். நேராத பட்சத்தில் பொட்டலை கையாண்டகரே கூடும். அதுபோலவே அறிவை விளக்குவதற்கும் கவனசக்தி உண்டு பண்ணுவதற்கும் கரணம் ஓய்வதற்கும் கபத்தை அரிப்பதற்கும் யோக்கியதையுடைய ஔஷதி தூதுவளையாகும். அது அனுஷ்டித்தால் விசேஷ நன்மை செய்யும் என்று கூறியுள்ளார். ஆண்டவர் அருளின்றி எதுவும் கூடி வராது. அவரின் அருள் பெற நாம் பிற ஜீவர்களிடத்து தயவு செய்ய வேண்டும். ஆனால் இந்த தயவு செயற்கையாக வருவது அல்ல. தானம், தவம், தயை, நட்பு இந்த நான்கும் பிறவிக்கொடை என்று சொல்லியுள்ளார்கள் நம் முன்னோர்கள். இயற்கையான தயவு செயற்கையாக இந்த பிறவியிலேயே நாம் செய்து அருளை பெற உதவுவதே கரிசாலையும் தூதுவளையும் ஆகும். உயிர் இரக்கம் கொண்டு வாழ்ந்து உயிர் நலம் காப்போம், சுகம் பெறுவோம். கரிசாலை கல்லீரல், நுரையீரல், மண்ணீரல், சிறுநீரகம், இருதயம் இவைகளை பாதுகாப்பதுடன் காமாலையை போக்கும், வசீகரம் உண்டாக்கும், தூதுவளை கபத்தை போக்கும், அறிவு விருத்தி செய்யும். இந்த இரண்டு கீரை வகைகளை தினந்தோறும் உண்டு அனைத்து நலன்களும் பெறுவோமாக. ஞான சித்தர் மருத்துவத்தில் உணவே மருந்தாவது போல் நீரும் உணவாகி உடல் நலத்திற்கு உதவுகின்றது. தேக விருத்தி செய்வது வெந்நீர் என்று ஞான சித்தர் கூறுகின்றார். அதனால் குளிக்கவும் குடிக்கவும் வெந்நீரையே நாம் பயன்படுத்த வேண்டும். இன்றைய விஞ்ஞானமும் சமீபத்தில் உடலில் வெப்ப ஓட்டம் சரியாக இருந்து வந்தால் தேக நலமும் ஆயுளும் நீடிக்கும் என்று அறிவித்துள்ளது. வெந்நீர் குளியலையும் வெந்நீர் அருந்துவதையும் நல்லது என்று சொல்லியுள்ளார்கள். ஞானசித்தர் வள்ளலார் கூறுகின்றார், ஊற்று நீர் அருந்தலாம், சாதாரணம் சலம் கொள்வது கெடுதி. ஏனெனில் சாதாரண சலத்தில் மூன்று குணம் உண்டு. எவையெனில் விஷம், பூதம், அமுதம் என்பனாம். இம்மூன்றும் ஒன்றாகவே இருக்கும். எப்படியெனில் மேல் பாகத்தில் சிலிர்ப்பாகிய விஷமும் அதனடியில் ஏகதேசம் சுடுகையுள்ள பூதமும் அதனடியில் விசேஷ உஷ்ணமுள்ள அமுதமும் கூடி ஒன்றாயிருக்கும். இந்த ஜலத்தினது குணங்களாவன: பூதஜலம் தத்துவ விருத்தி செய்யும், அமுதஜலம் பிராணசக்தி செய்யும், விஷஜலம் தத்துவ துரிசை போக்கும். ஆதலால் சலத்தை பச்சையாக கொள்ளப்படாது, வெந்நீராக கொள்ளுதல் வேண்டும். அந்த நீரும் 5:3, 5:2 காய்ச்சி சர்க்கரை கற்கண்டு சேர்த்து அருந்த வேண்டும். குளிர்ந்த நீரில் உடலுக்கு நோய் செய்யும் அசிடிட்டி என்ற புளிப்பு சத்து உள்ளது. மேலும் உப்பு சத்து மிகுதியாக உள்ளது. வெந்நீரிலோ உடலை பலப்படுத்தும் ஆல்கலின் என்ற காரச்சத்து உள்ளது. உப்பின் தன்மை நீரினை ஒத்தது. உப்பு தேகத்தை நஷ்டம் செய்யும். உப்பை கட்டு உப்பாக்கி உபாயமாக கொள்வதே சிறந்தது. உப்பு அதிகம் சேர்க்க சேர்க்க அருந்தும் நீரின் தேவை அதிகரிக்கும். நம் உடலில் உப்பு தங்குவதே இல்லை, உடலால் வெளியேற்றப்படுகின்றது. அப்படி வெளியேற்ற 1 பங்கு உப்பிற்கு 70 பங்கு தண்ணீர் தேவைப்படுகின்றது. அதிகப்படியான வேலைப்பழுவால் சிறுநீரகம் பாதிக்கப்படும் வாய்ப்பும் உள்ளது. ருசிக்காக உப்பை சேர்த்துக் கொள்வது உடல் நலத்திற்கு கேடாகும். வயது முதிர்ந்த காலத்தில் கீழே விழும்பொழுது எலும்பு முறிவு ஏற்பட காரணம் பலகீனமான எலும்பு. அதற்கு காரணம் சுண்ணாம்பு சத்து குறைவு. அதற்கு காரணம் அதிகப்படியாக உயிர் சக்தியை இழப்பதாகும். இந்த உயிர் சக்தியை பெற சுக்கு உதவுகின்றது. மேலும் சுக்கு நம் உடலில் உள்ள வெப்பத்தை சமமாக்குகின்றது. சுக்குப்பொடி கலந்த கொதிக்க வைத்த நீரினை அருந்துவது, குறிப்பாக மதிய நேரத்தில் உணவு உண்ட பின்பு சிறிது சர்க்கரை சேர்த்து அருந்துவது நல்லது. உணவிற்கு முன்பாகவும் அருந்தலாம். தேகம் நீடிப்பதற்கு சுக்கு 100 கிராம், தேவையான அளவு கல் சுண்ணாம்பு குழம்பு. குழகுழப்பான சுண்ணாம்பு கரைசலில் சுக்கை புரட்டி எடுத்து மேல் பூச்சாக்கி வெயிலில் காய வைத்து பின் வெள்ளை சுண்ணாம்பு மஞ்சள் சுண்ணாம்பு ஆகும்படி தணலில் வாட்டி பின் சுண்ணாம்பையும் சுக்கின் மேல் உள்ள தோளினையும் சுரண்டி துணியால் துடைத்து இடித்து தூள் செய்து வைத்துக் கொண்டு 1 லிட்டர் நீருக்கு 1/2 துவரம் பருப்பு அளவு போட்டு 5:3 அல்லது 5:2 காய்ச்சி அருந்தி வர வேண்டும். இதனால் விந்து நலம் காக்கப்படும், உடல் வெப்பத்தை சமமாக்கும், எலும்பும் வலுவாகும். உடல் நலத்தை கெடுக்கும் சுத்தமற்ற கெட்டுப்போன பழைய உணவுப் பொருள்களை உண்பதை தவிர்க்க வேண்டும். உடலில் உணர்ச்சியை தூண்டும் புளிப்பு சத்துள்ள உணவுப் பொருள்களை மற்றும் பருப்பு வகைகளை தவிர்ப்போம். பால், வெண்ணெய், நெய், மோர் இவைகளை தேவை உள்ளவர்கள் மட்டும் குறைவாக பாவிக்கலாம். உடல் நலத்திற்கு உதவும் தூய்மையான காய்கறிகள், கனிகள், அரிசி, துவரம்பருப்பு, கற்கண்டு, தேன், நாட்டு சர்க்கரை இவைகளை அளவறிந்து காலநிலைக்கேற்ப உண்ண வேண்டும். உணவே மருந்தாகின்றது என்று இதுநாள் வரை சொல்லி வந்தது எல்லாம் விரைந்து வேகமாக செயல்படும் இந்த காலத்திற்கு பொருத்தப்பாடு உடையதா என்ற எண்ணம் எழலாம். நோய் வந்த பின்பு நேரும் உடல் உபாதைகளும் மனநலக்கேடுகளும் பொருள் இழப்பையும் கருதி பார்த்தோமையானால் நாம் உண்ணும் விஷயத்தில் 10 நிமிடம் அது குறித்து சிந்தித்தும் ஓர் அரை மணி நேரம் அதற்காக பாடுபடுவதும் பெரிதல்ல என்பது புலப்படும். ஒரு நாட்டின் நலம் அதன் மக்கள் தொகையிலும் அம்மக்களின் நலம் உடல் மன நலங்களிலுமே இருக்கின்றது. இவ்விரண்டு நலங்களும் இயற்கையோடு இயைந்து இருப்பதாலே அது சாத்தியப்படும். இயற்கை கருணையே வடிவானது. அதுபோல மனிதனும் கருணை, அன்பு, தயவு, இரக்கத்துடன் வாழ்ந்திருக்க வேண்டும். அதற்கு மிக எளிமையான செலவில்லாத வழி எந்த வகையிலும் எந்த ஜீவனையின் மாமிசத்தையும் உண்ணாதிருத்தலே ஆகும். புலால் எந்த வகையிலும் கூடாது என்பதில் ஒவ்வொருவரும் குறியாக இருக்க வேண்டும். அடுத்து எப்பொழுதும் மன உற்சாகத்தோடு இருக்க வேண்டும். அசதி சோர்வு கூடாது. அதற்கு எளிமையான வழி விடியற்காலை 4 மணி அளவில் எழுந்து அன்றாட கடமைகளை செய்ய துவங்குதல். மிளகாய் வகை காரங்களை நீக்கி மிளகை அதிகமாக உணவில் சேர்ப்பது என்ற இவ்விரண்டினாலும் உடலில் எந்த வகையிலும் அசதி சோர்வு ஏற்படாது. ஆக்கமுடன் ஊக்கப்புடன் செயல்பட முடியும். இரவு 12 மணி அளவில் தூங்கினாலும் விடியற்காலை 3:30 மணிக்கு எழுந்து உற்சாகத்துடன் செயல்பட முடியும். ஆரம்பத்தில் கடினமாக தோன்றினும் போக போக அதன் நன்மை தெரிய வரும். நீங்கள் பிறருக்கு சொல்வீர்கள். மேலும் இதனால் நோய் நம்மை அணுகாது. 40 வயதிற்கு மேல் வரும் கபச்சிக்கல் இருக்காது. கடந்த 6 நாட்களாக சொல்லி வந்த உணவு முறைகளை கவனித்து வந்திருப்பீர்கள். அதனை கடைபிடித்து வரும்பொழுது நம்முள் ஒரு மாற்றம், இயற்கையாக நம்முள் மறைந்திருக்கும் பிற உயிர்களுக்கு உதவும் உணர்வு வெளிப்பட ஆரம்பிக்கும். அதனால் நம்மை சுற்றிலும் ஓர் இனிமை, அமைதி சூழ்ந்து விளங்கும். நாம் பிற ஜீவர்களுக்கு செய்யும் தயவு செயல்கள் கடவுளின் அருளாக 1:10 நமக்கே திரும்பி வந்து நம்மை மேன்மைப்படுத்திக் கொண்டிருப்பதை உணர்வோம். எந்த வகையிலாவது கரிசாலை, தூதுவளை கீரை வகைகளை தினம் தினம் சேர்த்து வாருங்கள். புளியாரையும் அவ்விதமே சேர்த்து வருக. அன்றாட உடல் நலம் பேண கரிசாலை அல்லது பொற்றலை கையாந்தகரை 1 பங்கு, தூதுவளை முசுமுசுக்கை 1/2 பங்கு, சீரகம் 1/2 பங்கு இவைகளை ஒன்றாக சேர்த்து சூரணம் செய்து கொண்டு அதில் 10 கிராம் தூளை, 250 மில்லி பால், 250 மில்லி நீர் சேர்த்து நீர் முழுவதும் சுண்ட காய்ச்சி நாட்டு சர்க்கரை சேர்த்து காலையில் காபி டீக்கு பதிலாக சாப்பிட்டு வர வேண்டும். சித்த மருத்துவத்தில் உணவு முறைகள் என்ற தலைப்பில் இதுநாள் வரை ஞான சித்தரின் நித்திய கர்ம வீதியில் கண்டுள்ள உணவு முறைகளையும் அதன் பயன்களையும் நன்மைகளையும் அறிந்தோம். இன்று மேலும் மனிதனின் உடல், உள்ளம், உயிர் நலத்திற்கு பயனாகும் குறிப்புகளை அறிவோம். விடியற்காலை 4 மணி அளவில் எழ வேண்டும். காலை 6 மணி அளவில் காப்பி டீ அருந்தாது மூலிகை பானம் அருந்த வேண்டும். உடல் உழைப்பு குறைவானவர்கள் காலை உணவை தவிர்த்து பகல் 11 மணி அளவில் மதிய உணவாக உண்ண வேண்டும். பசி பொறுக்க முடியாதவர்கள் மூலிகை பானத்துடன் பேயன், ரஸ்தாலி, வாழைப்பழம் 1-2 சிறிது நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிடலாம். பசி கண்டவுடன் தடை செய்யாமல் ஆகாரம் கொடுத்தல் வேண்டும். ஆகாரம் கொடுக்கும் பொழுது மிகுந்த அலட்சியமாகவோ அவசரமாகவோ கூடாது. விருப்பத்தால் கூடாமலோ வெறுப்பால் குறையாமலோ அளவாய் அடுத்த வேளை பசிக்கும்படி மிதமாக உண்ண வேண்டும். அரிசி சோறாகும் பொழுது அதிக நெகிழ்ச்சியும் ஆகாது, கடினமும் ஆகாது, நடுத்தரமாக இருக்க வேண்டும். கஞ்சி வடித்தே சோறு ஆக்க வேண்டும். கருணைக்கிழங்கை தவிர்த்து மற்ற கிழங்கு வகைகளை உண்ணாதிருக்க வேண்டும். பேயன் வாழைப்பழம், ரஸ்தாலி வாழைப்பழம் தவிர்த்து மற்ற பழவகைகளை தவிர்த்தல் தேவையுள்ளவர்கள் குறைவாக உண்ணுதல் கூடும். பழைய சாதம், குழம்பு, ரசம், காய்கறிகளை உண்ணாதிருக்க வேண்டும். மிதமான சூட்டிலேயே உணவுப் பொருள்கள் உண்ணப்பட வேண்டும். உணவு பதார்த்தங்களில் புளி, மிளகாய், உப்பு குறைவாகவும் மிளகு, சீரகம் அதிகமாகவும் சேர்க்க வேண்டும். தாளிதம் தேவையில்லை, கடுகு தவிர்க்கலாம். தாளிக்க வேண்டின் சிறிது நெய், பசுநெய் நேராத பட்சத்தில் சிறிது நல்ல நெய்யை சேர்க்கலாம். வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, பெருங்காயம் மிகுதியாக வேண்டியதில்லை, சிறிதே போதுமானது. கத்திரி, வாழை, முருங்கை, பீர்க்கன், கல்யாண பூசணை, புடலங்காய், கொத்தவரை, அவரை இவைகளை பிஞ்சாக பதார்த்தத்திற்கு பயன்படுத்த வேண்டும். வடை, அதிரசம், மோதகம், அப்ப வர்க்கங்கள் கொல்லப்படாது. ஏகதேசத்தில் சிறிது கொள்ளலாம். சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம், புளி சாதம் முதலான சித்திர அன்னங்கள் கொல்லப்படாது. ஏகதேசத்தில் சிறிது கொள்ளலாம். கரிசாலை, தூதுவளை, புளியாறை, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, முன்னை, பசலை, முருங்கை இவைகளின் இளங்கீரைகளையும் பருப்பு, மிளகு, சீரகம் இவற்றிலும் சிறிது சுட்ட புளி சேர்த்து உண்ண வேண்டும். புளியாறை தினம் உண்ணலாம். இவை தவிர்த்த மற்ற கீரை வகைகள் எப்பொழுதாவது உண்ணலாம். முளைக்கட்டிய, முளை கட்டாத துவரம் பருப்பு சேர்க்கவும். பிற பருப்பு வகைகள் எப்பொழுதாவது சேர்த்து கொள்ளலாம். புலால் எந்த வகையிலும் உண்ணக்கூடாது. தாகம் தீர்க்க சுக்குப்பொடி போட்டு காய்ச்சிய நீரை உபயோகிக்க வேண்டும். நேரிடாத பட்சத்தில் வெந்நீர் அருந்த வேண்டும். வாத, பித்த, சிலத்துமங்கள் அதிகரிக்கத்தக்க உணவுகளை அறிந்து தவிர்க்க வேண்டும். பகல் தூக்கமும் பகல் புணர்ச்சியும் ஆகாது. இரவில் நெய், தயிர், கீரை, நெல்லி, தோசை கூடாது. இரவு உணவு பகல் உணவை விட குறைவாக படுக்கைக்கு செல்வதற்கு 3 மணி நேரம் முன்னதாக உண்ண வேண்டும். முன் இரவு புணர்ச்சியை நீக்க வேண்டும். வாரம் 2 முறை தலையெண்ணெய் மூழ்கி செய்யவும். நாட்களில் அவசியம் பகல் தூக்கம், இரவு புணர்ச்சி கூடாது. இளநீர் அருந்தக்கூடாது. மலஜலம் அடக்கப்படாது. பயத்தோடும் இருக்கப்படாது. உற்சாகமாய் இருக்க வேண்டும். விடியற்காலை மாலை பொழுதுகளில் உலாவ செல்ல வேண்டும். இவைகளை முறையாக கடைபிடிக்க சுகம் கூடி வரும். என்னாலும் ஆனந்த இன்ப நாட்களே. சுகம் பெறுக.